முதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பகுதி 66 புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாத நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சுவாமிநாதன் அவர்கள் தேமதுர தமிழோசை என்ற புத்தகத்தின் மதிப்புரையை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் கோ சாமிநாதன், எஸ்ஆர் அரங்கநாதன் நூலக நிர்வாகி. நூலின்றி அமையாது உலக என்ற நிகழ்விலே இன்று நாம் கேட்க இருப்பது நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை எழுதிய தேமுதுர தமிழோசை என்ற நூலின் மதிப்புரை. இந்நூலை மீரா ஆப்செட் 2009 வெளியிட்டுள்ளது. நூலின் விலை ₹50. அமிழ்தம் என்று ஆன்றோர் அருந்திய தமிழ் மொழி கணக்குக்கு எட்டாத காலத்திலிருந்து கன்னித்தமிழ் என்று கற்றுணர்ந்த பெரியோர்கள் களிப்புடன் போற்றும் தமிழ் மொழி. சேரன் தம்பி சிலம்பை இசைத்தமிழ் தமிழ் மொழி என்று முள தென்தமிழ் என்று கவி சக்கரவர்த்தி கம்பன் பாடிய நம்மொழி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி பரந்தமிழ் மொழி. போப் கால்டுவெல் பார்சிவேல் முதலிய பல ஐரோப்பியர்கள் விரும்பி கற்று புகழ்ந்து போற்றிய பொன்மொழி. இத்தாலி நாட்டில் பிறந்து பல ஐரோப்பிய மொழிகளையும் ஆராய்ந்துவிட்டு கிறிஸ்துவ மத பிரச்சாரம் செய்ய தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ் வடமொழி தெலுங்கு மலையாளம் முதலிய மொழிகளையும் கற்று ஆராய்ந்த பின் தாம் கற்ற எல்லா மொழிகளையும் தமிழ் மொழிதான் மிகவும் சிறந்தது என்று தமிழின் மறுமை வளர்ச்சிக்கே தம்மை அர்ப்பணம் செய்து சதுரகராதி என்ற பெயரில் முதன் முதல் தமிழுக்கு அகராதியற்றிய தேம்பாவணி என்ற மிகச்சிறந்த தமிழ் காவியத்தையும் மற்றும் 20 இலக்கிய இலக்கண நூல்களையும் இயற்றியவரான கான்ஸ்டன்டைன் பெஸ்கி என்ற இயற்பெயரும் வீரமாமுனிவர் என்ற சிறப்பு பெயரும் கொண்ட தவசி வாழ்த்தி வணங்கிய தமிழ் மொழி. வேறெந்த மொழியிலும் காண முடியாத அளவில் தெய்வத்தை வணங்க உதவும் தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி, திருவருட்பா, திருப்புகழ் முதலிய பக்தி பாடல்கள் மிகுந்த தமிழ் மொழி. மற்ற எந்த மொழியிலும் இயற்ற முடியாத சந்தங்களையும் யமக திரிபு முதலிய அமைப்புகளையும் எளிதில் செய்யக்கூடிய இலக்கணமும் சொல்லாட்சியும் உள்ள தமிழ் மொழி. இந்த சந்தங்களும் யமகம் திரிபு முதலிய கவிப்புனை வித்தைகளும் இக்காலத்தில் இகழ்ந்து பேசுதல் முக்கிய காரணம். யமகமாகவோ திரிபாகவோ சித்திரக்கவியாகவோ நல்ல கருத்துக்களை அமைத்து கவிப்புனையும் கலைத்திறமுடையார் ஒருவரும் இப்போது இல்லாததே. மேலும் இப்படிப்பட்ட கவியில் உள்ள கலைத்திறமையை அறிந்து அனுபவிக்கக்கூடிய அளவில் தமிழறிவு படைத்த சமுதாயமோ சபைகளோ இக்காலத்தில் இல்லாதிருப்பதும் அத்தகைய கவிதைகளை அவமதிப்பதற்கு ஒரு காரணம் எனலாம். யமகமோ திரிபோ சித்திரக்கவியோ இயற்றுவது எண்ணி எண்ணி வார்த்தைகளை பெறுதல் அடிக்கினும் எளிதாக செய்யக்கூடியனவல்ல. அப்படி இருக்கவும் இப்படிப்பட்ட கவிதை இடத்துக்கும் காலத்துக்கும் ஏற்ப நினைத்தவுடன் பாடிய புலவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாடல்களை பாடுவதற்கு ஆழ்ந்த கல்வி அறிவும் மிக்க சொல்லாட்சியும் சமயசுத சாமர்த்தியமும் வேண்டும். இந்த கவிகள் அறிவு புகட்டவோ அறங்களை போதிக்கவோ பயன்பட மாட்டா என்றாலும் அவற்றில் உள்ள கலைத்திறன் மிகவும் மெச்சத்தக்கது. ஒரு சர்க்கஸ்காரன் மிகவும் வியக்கத்தக்க வகையில் சான்றுடைய தன்னுடைய உடலையும் உறுப்புகளையும் வளைத்து நெளித்து வித்தை செய்கிறான். அது நமக்கு அறிவு புகட்டவோ அறங்களை நினைவூட்டவோ ஒரு சிறிதும் உதவாது. ஆனாலும் அதை நாம் கண்டு ஒருவித இன்பம் அடைகின்றோம். அதைப் போலவே சித்திரக்கவிகளும் வியப்பூட்டும் இன்பம் பயக்க மட்டும் கருதிய வித்தைகளே. இப்படிப்பட்ட வித்தைகளை வாழ்க்கைக்கு அவசியம்தானா அல்லவா என்பதை பற்றி இப்போது வாதிக்க வேண்டியதில்லை. அது எப்படியானாலும் திருப்புகழ் போன்ற சந்த கவிகளையும் யமக திரிபு சித்திரம் வித்தாரம் என்ற கவிகளையும் இயற்றுவதற்கு இடம் தரக்கூடிய எழுத்து இயல்பும் சொல்லியல்பும் உணர்ச்சி சந்தி விகாரம் முதலியன இலக்கண உரிமைகளும் உடைய ஒரு மொழி தமிழ்தான் என்பது பல மொழிகளை ஆராய்ந்தறிந்த அறிவுடையோர் தீர்ப்பு. எனவே தமிழ் மொழியானது எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் அழகுற அமையப்பெற்றது. சரித்திர ஆராய்ச்சிகளுக்கு எட்டாத காலத்திலிருந்தே இன்றளவும் செழுமை குறையாமல் இருந்து வருவது தமிழ்மொழி. தமிழ்மொழி இலக்கியங்களை கற்றறிந்தவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தினால் அந்த சொற்பொழிவுகளில் அற ஒழுக்கங்களையும் ஆன்ம விசாரணைகளையும் பக்தி மார்க்கத்தையும் பற்றியே அதிகம் பேசுவார்கள். அப்படிப்பட்ட பேச்சுக்களை கேட்டு ரசிக்க முடியாத செவிடர்களாகவே வாழ்ந்து விடுவந்தோம். ஆங்கிலேய நாவல்களையும் தமிழ் மொழியில் வரக்கூடிய காதல் கவிதைகளையும் படித்து கொண்டு நம்முடைய வீடுகளில் நம் முன்னோர்கள் வைத்து போன தமிழ் இலக்கிய சுவடிகள் இருந்ததையும் காண முடியாத குருடர்களாக இருந்து விட்டோம். அதனால் நல்ல பல இலக்கிய சுவடிகள் இருந்த இடம் தெரியாமல் மக்கி மறைந்து போயின. தமிழ் தாத்தா எனப்படும் மகா மகோபாத்யாயர் திரு உ.வே. சாமிநாத ஐயர் அவர்கள் மற்றவர்களைப் போல் பழைய இலக்கியங்களுக்கு குருடராக இருந்து விடாமல் கூர்ந்து பார்த்து தேடி எடுத்ததனால் மண் தின்றுவிடும்படி மறைந்து கிடந்த இலக்கிய சுவடிகளில் சிலவேனும் நமக்கு மிஞ்சின. இதனால் நாம் ஊமையராய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்ந்ததாக பாடியதில் உண்மை இருக்கின்றது. அவற்றை போக்க பாரதியார் நாம் சேமமுற வேண்டுமெனில் திருவள்ளாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்ய வேண்டும், தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும், தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்பது தமிழ் இலக்கியங்களில் சிறப்பையும் அவற்றுள்ள தமிழ் பண்புகளையும் உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளில் உள்ள மக்கள் அனைவரும் உணரும்படி செய்வது மகிழ்வதுதான். தமிழ் ஆட்சி மொழியாகும் என்ற சட்டத்தை சரியானபடி அமல் நடத்தி திருவள்ளாம் தமிழ் முழக்கம் செய்யவும் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்யவும் பிற நாட்டு நல்லறிஞர்கள் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் செய்யவும் தமிழ் மக்களின் தமிழ் மீது ஆழ்ந்து பற்று உண்டாக்க செய்ய வேண்டும். மொழிப்பற்று இருக்கக்கூடாது என்று சிலர் வெளிப்படையாகவும் வேறு சிலர் மறைமுகமாகவும் சொல்கிறார்கள். அதெப்படி பற்றில்லாமல் எந்த காரியத்தை சாதிக்க முடியும்? உலக வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் மனிதன் பற்றுக்கொண்டு செயல்புரிவதனால்தானே உலகியல் நடந்து வருகிறது. பற்றில்லாமல் குடித்தனம் எப்படி நடக்கும்? கணவன் மீது மனைவிக்கும் மனைவி மீது கணவனுக்கும் பற்றில்லாமல் எப்படி ஒருவர் நலத்துக்கு மற்றவர் உதவ முடியும்? குழந்தை மீது பற்றில்லாவிடில் அது எப்படி வளரும்? உற்றார் உறவினர் மீது பற்றில்லாவிடில் சமுதாயம் எப்படி நடக்கும்? படிக்கும் பாடத்தை மீது பற்றில்லாத மாணவிகள் கல்வி கற்பது எப்படி? நாம் நட்டு வைத்த ஒரு செடியானாலும் அதன் மீது பற்றில்லாமல் அது எப்படி செழிக்கும்? நாம் வளர்க்கும் ஆடு மாடு குதிரை நாய் கோழி கிளி முயல் மான் எதுவானாலும் அவை நம்முடையவை என்ற ஊரளவேனும் பற்று வைக்காமல் எப்படி வளர்க்க முடியும்? கொன்று தின்பதற்காக வென்றி பிராணிகளை வளர்க்கிறவனும் கூட அவற்றை கொள்ளும் வரை எவ்வளவு பற்று வைத்திருப்பான் பாதுகாக்கிறான்? உயிரற்ற கல்லும் மண்ணாலும் கட்டப்பட்ட வீடும் நம்முடையது என்ற பற்றுள்ளவர்கள் இல்லாவிட்டால் பாலடைந்து பழுதாகி இடிந்து விழுந்துவிடும். பல பேர் கூடுகின்ற சபைக்கு போய் அங்கே வாசலில் விட்டு போன நம்முடைய செருப்பு கண்டுபிடிக்க முடியாமல் கலந்து போகிறதே, அந்த செருப்பு தலை விட்டுவிட்டு அங்கே கிடக்கிற வேறு செருப்புகளை மறந்து போய் காலில் மாட்டிக்கொண்டவளும் அவை நம்முடைய கால்களுக்கு பற்றுவதில்லை, அல்லது பெரியனவாக நழுவுகின்றன, அல்லது நடக்க முடியாமல் உறுத்துகின்றன. அதனால் பற்று இல்லாமல் வாழ முடியாது. பற்று என்பதற்கு கெட்ட ஆசை என்பது பொருள் அல்ல. பற்று என்பதற்கு இங்கே நாம் கருதும் பொருள் நியாயமான உறவு அல்லது உரிமையான உறவு என்பதுதான். உலகில் உள்ள உயிர்கள் மட்டுமல்ல கல்லும் மண்ணும் மரமும் கூட இந்த பற்று என்ற பாசத்தால் உருக்குலையாமல் உருப்படியாக இருக்கின்றன. அணுவும் அணுவும் பற்றி கொண்டிருப்பதுதான் உருவம். அந்த பற்றுகளை பிளந்து உருவை குலைப்பதுதான் அணுகுண்டு செய்யும் நாசம். வாழ்க்கையில் இருக்க வேண்டிய நியாயமான பற்றுகளை நீக்கினால் வாழ்க்கை நாசம்தான். அதன் பிறகு சமூகமில்லை, தாயகமில்லை, நாடில்லை, அரசாங்கமில்லை. நாம் இங்கே பேசுவது பற்றற்று வீடு பெறும் முயலும் துறவியை பற்றியல்ல, அல்லது பற்றற்று கர்மயோகம் செய்ய முயலும் தத்துவத்தை பற்றியும் அல்ல. பொன்னையும் மண்ணையும் இன்பத்தையும் துன்பத்தையும் நன்மையையும் தீமையையும் சுகத்தையும் துக்கத்தையும் பகைமையும் பகலையும் இரவையும் நண்பனையும் பகைவனையும் சமமாக கருத முயலும் துறவிகள் பற்றற்று வாழ்வதை பேசுவதில் அர்த்தம் உண்டு. அவர்கள் உலகாசைகளில் பற்றுக்கொள்ளாமல் உலக இயல்புக்கு புறம்பாக இறக்க முயல்கின்றனர். அவர்கள் உலக வாழ்க்கையில் உள்ள மண் பெண் புண் என்ற மூன்றிலும் பற்றில்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் அவர்களும் அவர்கள் விரும்புகின்ற பிறப்பறுத்தல் என்பதிலேனும் பற்றுடையவர்களே. அந்த பற்று என்னவென்றால் உலக ஆசைகளில் பற்றில்லாமல் இருக்க கடவுளிடத்தில் ஆசை வைத்து அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்பதே. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்று பற்றுவிடற்கு என்பது துறவு என்பதன் நோக்கத்தை சொல்கின்ற குறள். பிறப்பறுக்க வேண்டுமானால் பற்றற்றவனாகிய பகவானுடைய உறவை பற்றி கொள்ள வேண்டும். அந்த பற்றினை விடாது பற்றி கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் உலக ஆசைகளில் பற்றுவிடும் என்பது இதன் கருத்து. பற்றற்றவனாகிய பகவான் இடத்தில் இடைவிடாத பற்று கொண்டே பற்று வைத்தால்தான் உலக ஆசைகள் விட்டொழியும் என்பது. இதனால் பற்றில்லாதவர் கடவுள் ஒருவனே என்பதும், மனிதன் என்னதான் முயன்றாலும் முக்தி அடைகிற வரையிலும் பற்றுடையவனாகத்தான் இருக்க முடியும் என்பது தெளிவாகிறது. துறவிக்கே அவனுடைய துறவு பயனளிக்க பற்றுதல் வேண்டுமென்றால் மற்றவர்கள் பற்றில்லாமல் எதை செய்து முடிக்கக்கூடும்? எந்த மொழிக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுடைய தாய்மொழிதான் அவர்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்ள உதவும். தம்முடைய மொழியில் இல்லாத பிற மொழி அறிவை கற்றுக்கொள்ள உதவுவதும் தாய்மொழிதான். தாய்மொழியின் உதவியை கொண்டு பிற மொழியில் தான் கண்ட நல்ல அறிவை தன் இனத்தாருக்கு எடுத்துச் சொல்லவும் தாய்மொழிதான் வேண்டும். தமிழ் மொழியின் ஆரம்ப காலம் எதுவென்று அனுமானிக்கவும் கூடவில்லை. தமிழுக்கு முதல் இலக்கணம் செய்தவர் என்று தெரிய கிடக்கின்ற அகத்திய முனிவர் புதிய மலைக்கு வருவதற்கு வெகு காலத்திற்கு முன்பே தென்னாட்டில் தமிழ் மொழி வளம் பெற்று வழங்கி வந்திருக்கிறதாக தெரிகிறது. புதிய மலையில் ஆசிரமத்தை அமைத்து கொண்ட அகத்தியர் தமிழ் மொழியை நன்றாக அறிந்து கொண்டு அதை மேலும் வளமுள்ளதாக்கும் ஆராய்ச்சியை தொடங்கினார். சில தமிழர்களை துணைக்கு வைத்து கொண்டு புதிய மலையிலே ஒரு தமிழ் ஆராய்ச்சி கழகத்தை ஏற்படுத்தினார். அந்த காலத்தில் பாண்டிய மன்னர்கள் தான் சிறப்புற்றிருந்ததாக தெரிகிறது. அந்த பாண்டிய மன்னருள் ஒருவன் அகத்தியர் முண்டாக்கிய தமிழ் ஆராய்ச்சி கழகத்திற்கு தொடர்புள்ளவனானான். புதிய மலையில் ஆராய்ச்சி கழகம் நடத்த போதிய வசதியின்மையால் பாண்டிய மன்னரின் தலைநகரமாகிய மதுரையில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. மதுரைக்கு வந்தபின் அந்த கழகம் முன்னிலும் பெரியதாகி 4449 புலவர்கள், 89 பாண்டிய மன்னர்கள் வழிவழியாக ஆதரிக்கப்பட்டு நடந்து வந்ததாகவும், இந்த சங்கத்தில்தான் அகத்தியர் தம்முடைய அகத்தியம் என்ற இலக்கண நூலை அரங்கேற்றியதாகவும் சொல்லப்படுகிறது. விண்டோர் செலியன் என்ற பாண்டிய மன்னன் தனது தலைநகரமாகிய கபாடபுரத்துக்கு மதுரை தமிழ்ச் சங்கம் மாற்றப்பட்டது. இந்த கபாடபுரத்து நடைபெற்ற சங்கம்தான் இடைச்சங்கம் என பெயர் பெற்றது. இடைச்சங்கம் கபாடபுரத்தில் நடந்து வந்த காலத்தில் முடக்கு திருமாறன் என்ற பாண்டியன் சென்று கொண்டிருந்தபோது பாண்டிய நாட்டில் பூகமும் உண்டாகி பாண்டிய நாட்டின் சில பகுதிகள் கடலுக்கு அமிழ்ந்துவிட்டன. தலைச்சங்கம் நடந்த மதுரையும் இடைச்சங்கம் நடந்த கபாடபுரம் இப்போதுள்ள குமரிமுனைக்கு தெற்கே இருந்த குமரி நதியும் அதற்கும் தெற்கில் இருந்த பற்றுளி ஆறும் கடலில் மூழ்கி மறைந்தனவென்று இறையனார் அகப்பொருள் உரை சொல்கின்றது. தொல்காப்பியத்தில் உரை செய்தவர்கள் இளம்புரனார், சேனவரையார், பேராசிரியர், நச்சினார்கினியார், கல்லாடர், தெய்வச்சிலையார், அரஞ்சன்முகனார் என்பவர்கள். இவர்கள் எல்லோரும் மிகச்சிறந்த அறிஞர்கள் என்றாலும் இவர்களது உரைகளை தனித்தனியே ஊன்றி பார்க்க முடிந்தால் இவர்கள் வாழ்ந்த காலம் வேறுபாடுகளுக்கு இணங்க கருத்து வேறுபாடுகளும் அங்கங்கே காண முடியும். தொல்காப்பிய மூலத்தை மட்டும் ஆராய்ந்து பார்த்தால் அது எந்த பிற மொழி இலக்கணத்தையும் தொடர்புடையது அல்லவென்பதும், வேற எந்த மொழி இலக்கணத்துக்கும் இல்லாத தனிச்சிறப்புகள் உள்ளதென்பதும் தெரிய வரும். தொல்காப்பிய முனிவர் அவருக்கு முன்னால் இருந்த தமிழ் இலக்கணங்களை தொடர்ந்து அவர் காலத்தில் தமிழ்நாட்டில் வழங்கிய மொழிகளையும் சமுதாய வழக்கங்களையும் ஆராய்ந்து அவற்றிற்கிணங்கதான் இலக்கணம் செய்திருக்கிறார். இந்த உண்மையை தொல்காப்பியத்திற்கு முன்னுரை பாடிய பணம்பாரனார் மிக தெளிவாக சொல்கிறார். அது என்னவென்றால், வடவேங்கடம் தென்கூமரி ஆயிடை தமிழ் ஒரு நல்லுலகத்து வழக்கும் செய்யலும் ஆயிரு முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி. இதன் பொருள், வடக்கில் வேங்கடம்புரை, தெற்கில் குமரிமனை ஆகிய இவற்றுக்கிடையில் தமிழ் பேசுகின்ற நல்ல நாட்டில் பொதுமக்களுடைய பேச்சு, புலவர்கள் இயற்றிய செயல்கள் ஆகிய இரண்டிலும் வழங்கிய எழுத்தையும் சொல்லையும் பொருளையும் ஆராய்ந்து அறிந்து தொல்காப்பியர் இலக்கணம் செய்தார் என்பதாம். இதனால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே வழங்கி வந்த எழுத்துக்கும் சொல்லுக்கும் பொருளுக்கும் தான் இலக்கணம் வரையறைகள் உறுதிப்படுத்தப்பட்டனவே அன்றி வேறு எங்கிருந்தும் எதையும் புகுத்தவில்லை என்பது தெளிவாகிறது. தொல்காப்பியம் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பது மிகையல்ல, 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதும் உண்மையாக இருக்கலாம். 3000 என்பதே உண்மையானது. தமிழ் மொழி இதைவிட சிறந்த இலக்கண நூல் இல்லை என தகுந்த தொல்காப்பியத்தை 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அடைந்திருக்கிறது என்பது பெருமைப்படத்தக்கதே. தமிழ் மொழியின் இனிமையும் அதிலுள்ள இலக்கியங்கள் சிறப்பையும் திருவாசகம் தேவாரம் முதலிய பக்தி நூல்களையும் கேள்விப்பட்டு தமிழை வெகு ஆர்வத்தோடு கற்றுணர்ந்து தேரின்றவாகிய அதை அடிக்கடி வியந்து புகழும் தவத்திரு வினோபா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் திருக்குறளையும் திருவாசகத்தையும் பற்றி குறிப்பிடாமல் பேசியதில்லை. திருக்குறளை பற்றி ஒரு பிரசங்கத்தில் மனிதருடைய மூளை கேட்டிய கணக்கிட்டால் ஆங்கில இலக்கியங்களுக்கு வயது 800, அமெரிக்க இலக்கியங்களுக்கு வயது 400, திருக்குறளுக்கு வயது 2000 ஆண்டுகள். 800 ஆண்டுகள் வயதுடைய ஆங்கில இலக்கியங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருக்குறளில் நான் மிக புதிய ஜீவனை காண்கின்றேன். இப்போது உலகமெல்லாம் பேசத் தொடங்கியிருக்கின்ற பஞ்சசீல கொள்கைத்தான் திருக்குறளில் நான் காண்கின்றேன். இத்தகைய திருக்குறளை உருவாக்குவதற்கு எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் தமிழுக்கு வயது இருந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். தேமதர தமிழோசை என்ற நூலின் மதிப்புரையை கேட்ட புதுகை பண்பலை 91.2 வாசக நேயர்களுக்கு நன்றி.
நேர்களே, இதுவரை தேமதுர தமிழோசை என்ற புத்தக மதிப்புரையை நமக்கு தெளிவாக வழங்கிய திரு கோ சுவாமிநாதன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்களிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.